الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் அண்ட சராசரங்களை படைத்து இந்த மனிதனை கண்ணியமான சிரேஷ்டமான ஒரு இலட்சியம் கொண்ட ஒரு வாழ்க்கையோடு படைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களை இன்பத்திலும் துன்பத்திலும் பின்துயர்ந்த சஹாபாக்கள் மற்றும் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இந்த உலகம் உள்ள வரைக்கும் யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றும் உண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே இஃத்திகாஃபோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் படைத்தது மாத்திரமல்ல எங்களை மிகவும் கவனமாக நோட்டமிட்டு பார்த்து கொண்டிருக்கிறான், விசாரிக்க இருக்கிறான் என்ற வகையிலே அவனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா மனிதர்களாகிய எங்களை இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிரேஷ்டமான படைப்புகளாக படைத்திருக்கிறான். கோடான கோடி படைப்புகளை அவன் படைத்திருக்கலாம், அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் சிரேஷ்டமானவனாக கண்ணியமானவனாக மனிதன் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன, வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மாத்திரம் அல்லாஹுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து மனிதனுக்கு வசப்படுத்த வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்த்தால், இந்த மனிதனிடமிருந்து அல்லாஹு தஆலா சில வகையான கடமைகளை பொறுப்புகளை எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன் இந்த உலகத்திலே சில வகையான அமானிதங்களை சுமந்தவனாக வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை ஒரு சோதனையாக அமைய வேண்டும், நாளை மறுமையிலே அவன் இந்த சோதனை பற்றி விசாரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த மனிதனை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான். ஒரு மரத்திடம், ஒரு மாட்டிடம், ஒரு கழுதையிடம் கேள்விகளுக்கு கேட்கப்படுவது இல்லை, ஆனால் மனிதனிடம் கேட்கப்படும். உனக்கு நான் உன்னை நான் மனிதனாக படைத்தேன், உனக்கு நான் பகுத்தறிவை தந்தேன், உனக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் வசப்படுத்தி தந்தேன், மாத்திரமல்ல நீ நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னுடைய வழிகாட்டல்களையும் நான் அனுப்பிக் கொண்டே இருந்தேன். இவற்றையெல்லாம் நீ எந்த அளவு தூரம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவனமாக நடந்து கொண்டாய் என்று கட்டாயமாக விசாரிக்க இருக்கிறான். அந்த விசாரணை கடுமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, அந்த வகையில் மனிதன் இந்த உலகத்திலே ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொறுப்புகள் இருக்கின்றன. முதலாவது பொறுப்பு, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே கட்டுப்பட வேண்டும், அவனை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனுடைய சட்டதிட்டங்களை மாத்திரமே அமுலாக்க வேண்டும். இது முதலாவது பொறுப்பு, இபாதத்தின் நாங்கள் சொல்வோம். இரண்டாவது பொறுப்பு, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படியான ஒரு வாழ்க்கை முறையை உலகத்திலே மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றானோ அந்த வாழ்க்கை முறையை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது போலவே உலகத்தில் இருக்கின்ற ஏனையவர்களுடைய வாழ்க்கையிலும் அதனை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அவன் ஈடுபட வேண்டும். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியாக நான் உலகத்திலே மனிதனை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதனுடைய நோக்கம் அதுதான். எனவே அல்லாஹு தஆலாவுக்கு இபாதத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்க வேண்டும். மூன்றாவது, வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியை படைத்தது மாத்திரமல்ல இந்த பூமியை நீங்கள் வளப்படுத்த வேண்டும், இதில் இருக்கின்ற ரிசோர்ஸுகளை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும், அவற்றை நீங்கள் டெவலப் பண்ண வேண்டும், அவற்றை நீங்கள் மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். எனவே மூன்று விஷயங்கள், முதலாவது இபாதத், இரண்டாவது ஹிலாஃபத், மூன்றாவது இமாரத் எனப்படக்கூடிய மூன்று பொறுப்புகளை சுமந்தவனாகத்தான் மனிதன் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. இங்கிருக்கின்ற மரமட்டைகளுக்கும் பயிர் பச்சைகளுக்கும் மலைகளுக்கும் இடையில் அவனுடைய வாழ்க்கைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கிறது. அவன் பொறுப்புகளை சுமந்தவனாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறான். அவன் ஒவ்வொரு வினாடியும் தன்னுடைய பொறுப்பை பற்றி யோசிக்க வேண்டும். எனக்காக வேண்டி இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து தந்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு பயன்படுத்தினாய், உனக்கு தரப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் எவ்வாறு நீ பயன்படுத்தினாய் என்று நாளை மறுமையிலே அணு அணுவாக அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் என்ற அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த அக்கௌண்டபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. காலையில் கண் விழித்ததிலிருந்து அவன் தூக்கத்துக்கு போகும் வரைக்கும் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு சிந்தனையும் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அங்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், நபுதலிஹி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று அவனை சோதிப்பதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். கடுகளவாவது நன்மை செய்தால் அதனையும் கண்டுகொள்வான், கடுகளவாவது தீமை செய்தால் அதனையும் கண்டுகொள்வான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் கவனமாக மிக நுணுக்கமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? ஏதோ பிறந்து விட்டோம், 60-70 வருடம் நாங்கள் வாழ இருக்கிறோம், மௌத்தாகி விட்டோம், அதற்கு பின்னால் மண்ணோடு மண்ணாகி போவதோடு எங்களுடைய வாழ்க்கை முடிவடைய போகிறதா, அல்லது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மிக நுணுக்கமாக எல்லா பதிவுகளையும் எடுத்துக்கொண்டு காட்டி லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறியது பெரியது அனைத்தையும் விட்டு வைக்காமல் பதிந்து வைத்திருந்து எங்களிடத்திலே விசாரிக்க இருக்கிறான் என்ற உணர்வோடு இருக்கிறோமா, அல்லது எமது அற்பமான இன்பங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குறிக்கோள் சிற்றின்பங்களிலே கழிந்து கொண்டிருக்கிறது, அவற்றை ஈடு செய்வதிலே கழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வயிற்றை மட்டும் வளர்க்கிறார்கள், தங்களுடைய பாலுறுப்பின் தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிறார்கள். தங்களுடைய தொழிலும் தங்களுடைய குடும்பமும் தங்களுடைய வியாபாரமும் என்று மாத்திரம் அவர்கள் சிந்தித்து தங்களுடைய இலட்சியத்தின் எல்லையை குறிக்க கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே,
இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு போனால் அவனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய மிருகங்களுக்கும் இடையில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹு தஆலா ஏன் இந்த உறுப்புகளை தந்தான், ஏன் பகுத்தறிவை தந்தான், ஏன் மலைகளையும் வானங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தந்தான், அவ்வாறு தந்தவனுக்கு உரிமை இல்லையா இவற்றையெல்லாம் எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று விசாரிப்பதற்கு. உங்களுக்கு ஒரு மனிதன் ஒரு இலவசமாக அன்பளிப்பாக ஒரு பொருளை தந்துவிட்டு நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்று ஒரு 2-3 மாதங்களுக்கு பின்னால் கேள்வி கேட்பதற்கான அருகதையும் தகுதியும் உரிமையும் அவனுக்கு இருக்கிறது என்று சொல்வீர்கள். ஆனால் இந்த உலகத்தையே படைத்து இந்த பிரபஞ்சத்தை அப்படியே வசப்படுத்தி தந்த ரப்புக்கு எங்களிடத்திலே கேள்வி கேட்பதற்கான அருகதையும் தகுதியும் இல்லையா என்று கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. அஃபஹசிபுத்தும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாங்கள் வீணேதான் படைத்திருக்கிறோம், நீங்கள் எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேள்வி கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக நியாயமான ஒரு கேள்வி. அவனுக்கு அந்த கேள்வியை கேட்பதற்கான முழு ரைட்டும் இருக்கிறது, முழு உரிமையும் இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே லட்சியத்தை மறந்த மனிதர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மறுமை நாளை விசுவாசிக்காதவர்கள். வல்லதீன கஃபரு யத்தமத்தஊன வ யாக்குலூன கமா தாக்குலுல் அன்ஆம் வன்னாரு மத்வல்லஹும். யாரெல்லாம் இறைவனை விசுவாசிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் உலக இன்பங்களிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மூழ்கி போயிருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மிருகங்கள் போன்று சாப்பிடுகிறார்கள். அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகமே அன்றி வேறு எதுவும் இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிருகங்களைப் போல்தான் சாப்பிடுகிறோம் என்றால், மிருகங்களைப் போல்தான் பாலியல் ஆசைகளை தீர்த்துக் கொள்கிறோம் என்றால், மிருகங்களைப் போல்தான் எமது சமூக உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அற்பமான இன்பங்களுக்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. யாக்குலூன கமா தாக்குலுல் அன்ஆம். சிலரை நாங்கள் பார்க்கிறோம், எந்த வழியால் திரட்டினோம், செல்வத்தை எப்படி பாதுகாத்தோம், எப்படி செலவழித்தோம் என்பது சம்பந்தமான எந்த விதமான வரையறைகளும் இல்லாமல் செல்வத்தை சேர்ப்பதையும் அனுபவிப்பதையும் சாப்பிடுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கேவலம்! ஒரு நாய்க்கும், ஒரு எருமை மாட்டுக்கும், ஒரு கழுதைக்கும் வாழ்க்கையில் என்ன குறிக்கோள் இருக்கிறது? அப்படித்தான் மனிதனும் சாப்பிடுகிறான் என்றால், அப்படித்தான் மனிதனும் நடந்து கொள்கிறான் என்றால், இவ்வளவு கண்ணியமாக மனிதனை உலகத்திலே படைக்க வேண்டிய எந்த தேவையும் அல்லாஹு தஆலாவுக்கு இல்லை. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவைக்கு பல தடவை நாங்கள் எமது உள்ளத்திலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். எனவே சிலருடைய நோக்கமே சாப்பிடுவதுதான், உடுப்பதுதான், வீடு கட்டுவதுதான், வாகனம் வாங்குவதுதான், பேரோடும் புகழோடும் அந்தஸ்துகளோடும் கௌரவங்களோடும் பட்டங்கள் பதவிகளோடும் வாழுவதுதான், வாழ்க்கையின் குறிக்கோளே அதுதான். இஸ்லாம் சொல்லவில்லை சாப்பிட வேண்டாம் என்று, உடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, வாகனம் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாட மாளிகைகளை கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, மிகப்பெரிய வியாபார தலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவையெல்லாம் தேவை, மனித வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. வாழ்க்கையின் குறிக்கோள் மிகவும் புனிதமானது, உயர்ந்தது, கண்ணியமானது, சிரேஷ்டமானது. அதனை அல்லாஹு தஆலா தான் சொல்லித் தருகிறான். மனிதனே, நீ உனக்காக மட்டும் வாழக்கூடாது, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக வேண்டி நீ வாழ வேண்டும். உனக்கு தந்த நியமத்துக்கள் அருள்கள் அனைத்தையும் நீ இந்த மனித சமுதாயத்தின் விடிவுக்காக வேண்டி பயன்படுத்தினாயா என்று நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான். ஒரு முஸ்லிம் சுயநலமியாக இருக்கக்கூடாது. தன்னுடைய வயிற்றை மட்டும், தன்னுடைய பதவியை மட்டும், தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் பற்றி சிந்திப்பவனாக ஒரு முஸ்லிம் ஒரு பொழுதும் இருக்க மாட்டான். அவன் எப்போதும் இந்த உலகத்திற்கு என்னால் என்ன கண்ட்ரிபியூஷனை நான் செய்ய முடியும் என்று தான் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். மற்றவர்களுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவது எப்படி போனாலும் அதனைத்தான் என்னால் செய்ய முடியாது என்றாலும் மற்றவர்களுக்கு தொந்தரவில்லாமலோ ஆவது நாங்கள் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கின்ற பேரரசுகள், வல்லரசுகள், மிகப்பெரிய பேராசிரியர்கள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருள்களை எல்லாம் எதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள்? மனித சமுதாயத்தை அழிப்பதற்காக. அது அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அதிலே அவர்கள் நிம்மதி காணுகிறார்கள், சந்தோஷம் காணுகிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலம்! அல்லாஹ் இருக்கிறான், கியாமத் இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. எனக்கு தந்திருக்கின்ற இந்த அருள்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நுணுக்கமாக விசாரணைக்கு உள்ளாக்கப்பட இருக்கிறது என்ற கவலை இல்லாமல் முகம் போன போக்கிலே ஆடம்பரத்தோடு, மமதையோடு, தாம்பீகத்தோடு மனிதன் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறானே, இவனுக்கு மௌத் இல்லையா? இவனுக்கு விசாரணை இல்லையா? சிலருடைய வாழ்க்கையின் லட்சியமே மற்றவர்களை தொந்தரவு படுத்துவதுதான். ஹிரோசிமாவிலே, நாகசாக்கியிலே போடப்பட்ட இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் குண்டுகளை பாருங்கள். முதலாவது குண்டிலே 140,000 பேர் செத்து போனார்கள், பதைக்க பதைக்க உயிரை விட்டார்கள். அதிலே அமெரிக்கா இன்பம் கண்டது. இரண்டாவது குண்டு நாகசாக்கியிலே போடப்பட்டது, சுமார் 35,000 பேர் ஒரு செகண்டிலே அழிந்து போனார்கள். இன்னும் அதனுடைய வடுக்களை கேன்சராகவும் அங்கவீனமாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் கொடுத்த விஞ்ஞான அறிவும், அல்லாஹ் கொடுத்த இந்த தொழில்நுட்ப அறிவும், அல்லாஹ் கொடுத்த இந்த சந்தர்ப்பங்கள் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன? வாழ்க்கையின் குறிக்கோளை விளங்காத மனிதர்கள். ஹிட்லரையும் முசோலினியையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகள். இன்று அவர்களை நாங்கள் எதற்காக வேண்டி ஞாபகப்படுத்துகிறோம்? அட்டூழியம் செய்தவர்கள், அடாவடித்தனம் செய்தவர்கள் என்று ஞாபகப்படுத்துகிறோம். ஆனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, துல்கர்னைன் போன்ற மிக பெரும் மனிதர்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சமூகத்தின் விடிவுக்காக வேண்டி தங்களுடைய அதிகாரங்களையும் பணத்தையும் செல்வாக்கையும் உடல் பற்றையும் செலவழித்திருக்கிறார்கள் என்று ஞாபகப்படுத்தி அவர்கள் மீது அலைஹிமுஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கின்றோமே, வாழ்க்கையின் குறிக்கோளை விளங்கிய மனிதர்கள். மற்றவர்களை தொந்தரவு படுத்துவதையே தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு மனிதன் வாழுகிறான். சில மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுடைய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுதும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தன்னுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்களை பற்றி சத்தியம் செய்து அவன் சொல்லுவான், அவன் விதண்டாவாதம் சொல்லுகிறான், செய்கிறான். ஆனால் அவனுடைய கைங்கரியம் எப்படி இருக்கிறது என்றால், وَإِذَا تَوَلَّى سَعَى فِي الْأَرْضِ لِيُفْسِدَ فِيهَا وَيُهْلِكَ الْحَرْثَ وَالنَّسْلَ وَاللَّهُ لَا يُحِبُّ الْفَسَادَ. அப்படிப்பட்ட அந்த மனிதன் பூமி எங்கும் பறந்து சென்றால் அங்கு நிறைய அட்டூழியங்களை செய்கிறான், மத்த மக்களுக்கு தொந்தரவாக வாழுகிறான், உலகத்தில் இருக்கின்ற குடிமக்களை எல்லாம் அழிப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றான், பயிர் பச்சைகளை எல்லாம் அவன் அழிக்கின்றான். அப்படிப்பட்ட அட்டூழியங்களை அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். வாழ்க்கையின் லட்சியத்தை புரிய வேண்டும். நான் ஏன் வந்தேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், எங்கு செல்ல இருக்கிறேன், என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியது யார், இது ஒரு சோதனையா அல்லது கேளிக்கையா, வீண் விளையாட்டா? நான் எப்போதாவது இந்த உலகத்தை விட்டு பிரியத்தானே போகிறேன், என்னை படைத்தவன் என்னை அழைத்துக் கொள்ளத்தானே போகிறான், என்னுடைய ஒவ்வொரு கண் சிமிட்டலை பற்றியும் அவன் விசாரிக்க இருக்கிறான், என்னுடைய கையில் இருக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் எதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது என்று அவன் கட்டாயமாக விசாரிக்க இருக்கிறானே என்ற அந்த பொறுப்புணர்ச்சியோடு, அந்த ஜாக்கிரதையான உணர்வோடு, அந்த சிந்தனையோடு, அந்த தக்குவாவோடு வாழ்ந்துவிட்டு போகின்ற மனிதன் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவன். இன்று நாங்கள் மனித சமுதாயத்தை பார்க்கிறோம். மனிதர்கள் பலருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற காரணிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய காரணிகளாக இருக்கின்றன. மறுமை நாளுடைய அச்சமோ சமூக பற்றோ அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த தக்குவாவோ அல்ல. சில மனிதர்கள் வாழுவதே ஒரு பெண்ணை அடைந்து கொள்வதற்காக, இன்னும் சிலர் வாழுவது ஒரு பதவியை அடைந்து கொள்வதற்காக, இன்னும் சிலர் வாழுவது இந்த உலகத்திலே இருக்கின்ற அற்பமான சுகங்களை அடைந்து கொள்வதற்காக. இதனை விடவும் கேவலம், இதனை விடவும் இழிவு எவ்வளவு இருக்க முடியும் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தைஸ அப்துத் தீனார், தைஸ அப்துத் திர்ஹம், தைஸ அப்துல் கதீஃபா. திர்ஹத்தின் அடிமை நாசமாக போகட்டும், தீனாருடைய அடிமை நாசமாக போகட்டும், தன்னுடைய பட்டு ஆடையை அணிந்திருக்கின்றானே அந்த மனிதனுடைய அந்த பட்டு ஆடையினுடைய அடிமையாக அவன் இருக்கிறானே அவன் நாசமாக போகட்டும் என்று சொன்னார்கள். ஆடை அணியத்தான் வேண்டும். திர்ஹமும் தீனாரும் டாலரும் என்னும் ருபீஸும் மனிதனுக்கு தேவை, ஆனால் அவை அனைத்தையும் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். அவற்றை வணங்கப்படக்கூடிய தெய்வங்களாக எடுத்துக்கொண்ட மனிதன் இழிவிலும் இழிவானவன், அஸ்வல சாஃபிலீன் மிகவும் தீழ்த்தரமான இடத்துக்கு போய்விடுபவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மிக சீரும் சிறப்புமாக விளங்கியிருந்தார்கள். அல் அஷரத்துல் முபஷரா பில் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களும் என்ன காரணத்திற்காக வேண்டி நன்மாராயம் கூறப்பட்டார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் என்ன காரணம்? அவர்கள் அனைவரும் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள், மிக பெரும் பணக்காரர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படிப்பட்ட இந்த 4 ஹலீபாக்களும் ஏனைய 6 பேரும் சேர்ந்து 10 பேர் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக மாறினார்களே, என்ன காரணம்? பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, சமூக அந்தஸ்து இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் அவற்றை வணங்கக்கூடிய தெய்வங்களாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? இவற்றையெல்லாம் அடகு வைத்து சுவர்க்கத்தை அடைவது. அல்லாஹ் நாடிய நேரத்தில் எனது பணத்தை, எனது அதிகாரத்தை, எனது செல்வாக்கை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று இஸ்லாத்தின் விருட்சங்களாக, இஸ்லாத்துக்கு பசலைகளாக, இஸ்லாத்தின் கலங்கரை விளக்குகளாக, இஸ்லாத்தின் மெழுகுவர்த்திகளாக அவர்கள் மாறியதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பரிசாக கொடுத்தான். அதுதான் எமது ரோல் மாடல்ஸ், அவர்கள் தான் எங்களுடைய முன்மாதிரிகள். வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், ஹிலாபத்தை செய்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள், வெறும் கையோடு வருகிறார்கள். அவர்களுக்கு மதீனாவில் இருக்கின்ற அன்சாரியங்கள் பணத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள். இல்லை, துல்லூனி அல சூக், எனக்கு சந்தை எங்கே இருக்கிறது, மார்க்கெட் எங்கே இருக்கிறது என்று காட்டித்தாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வியாபாரத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறார்கள். திர்ஹங்கள் தீனார்கள் வந்து குவிகின்றன, ஆனால் அவற்றினுடைய அடிமையாக அவர்கள் இருக்கவில்லை. இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி தியாகங்களை செய்தார்கள், அள்ளி இறைத்தார்கள். தபூக் யுத்தத்திற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பணம் கேட்கப்பட்ட பொழுது தன்னுடைய முழு செல்வங்களையும் கொடுப்பதற்கான பக்குவத்தோடு மனோநிலையோடு இருந்தார்கள். நான் எதனைத்தான் கொண்டு போகப் போகிறேன்? நான் போகின்ற பொழுது ஒரு வெள்ளை துணியோடு தானே போகப் போகிறேன்? எனக்கு இந்த பூமியிலே 6 நிலம் தானே சொந்தமாக இருக்கிறது? நான் நிரந்தரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்டிலே சம்பந்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். கியாமத்து நாளிலே அல்லாஹ் கேட்க இருக்கிறான், இந்த பணத்தை எவ்வாறு திரட்டினாய், எவ்வாறு பாதுகாத்தாய், எவ்வாறு செலவழித்தாய் என்று. இந்த 70-80 வருட வாழ்க்கையை விளையாட்டாக கழிக்க கூடாது, சீரியஸாக கழிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு மிருகத்தின் வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் சரியான குறிக்கோளை விளங்கிய சஹாபாக்களாக அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்று சர்வதேச ரீதியான முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், தேசிய ரீதியான முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், எந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையின் குறிக்கோள் பற்றிய தெளிவும் அந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற மன தைரியமும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அற்பமான பதவிகளுக்காக, அற்பமான பணத்திற்காக, அற்பமான இலக்குகளுக்காக சமூகத்தையே காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், சமூகத்தை அடகு வைக்கக்கூடியவர்கள், சமூகத்தை ஏற்றி பிழைக்கக்கூடியவர்கள் சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக இருப்பதனால்தான் இவ்வளவு தூரம் சமுதாயம் குட்டிச்சுவராகவும் பலகீனமாகவும் மாறியிருக்கிறது என்பதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அஃஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதன் வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், உங்களை நாங்கள் வீணே படைத்து விட்டோம் என்று நினைக்கின்றீர்களா, நீங்கள் எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். எந்த நேரத்திலும் மௌத்து வரலாம், எந்த நேரத்திலும் ஒரு சுனாமி வந்து எமது செல்வங்களை எல்லாம் கவர்ந்து விட்டு போகலாம், எந்த நேரத்திலும் இருக்கின்ற பதவிகள் பட்டங்கள் கவரப்படலாம், பறிக்கப்படலாம். நிரந்தரமான மறுமைக்காக வேண்டி எதனை தயார் செய்து வைத்திருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையை ஒரு சிறந்த ஒரு நிலை, ஒரு விளைநிலமாக எத்தனை பேர் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம்? காலையில் எழுந்தியதிலிருந்து மாலையில் இரவிலே தூக்கம் செல்லும் வரைக்கும் எமது முக்கியமான குறிக்கோள் என்னவாக இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவிலே கேட்கிறார்கள், லா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா, யா அல்லாஹ், எங்களுடைய மிகப்பெரிய கவலையாக இந்த துனியாவை எங்களுக்கு ஆக்கிவிடாதே, எங்களுடைய அறிவினுடைய இலக்காக இந்த உலகத்தை ஆக்கிவிடாதே என்று அடிக்கடி துஆ கேட்பார்கள். வாழ்க்கையின் குறிக்கோளை விளங்காத ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் வாழுவதே சாப்பிடுவதற்காக, ஆனால் வாழ்க்கையின் குறிக்கோளை விளங்கிய ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் சாப்பிடுவது வாழுவதற்காக. இரண்டு சாப்பாட்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் லட்சியமே சாப்பாடு, இன்னொரு மனிதன் சாப்பிடுகிறான் தேவை ஏதோ வாழுவதற்கு என்பதனால். பதவியும் அப்படித்தான், சாப்பாடும் அப்படித்தான், உடுப்பும் அப்படித்தான், வாகனமும் அப்படித்தான். எந்த அளவு தூரம் இவற்றையெல்லாம் எமது வாழ்க்கையிலே நாம் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு நான்கு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. அவன் தன்னை பார்த்துக் கொள்ள வேண்டும், தனது உடம்பை அவன் பார்த்துக் கொள்ள வேண்டும், தனது அறிவு, தனது உடல், அவனுடைய சுகாதாரம் இவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். அது முதலாவது கடமை. இரண்டாவது கடமை தனது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, தனது மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய் தகப்பனுக்கு உற்றார் உறவினர்களுக்கு. மூன்றாவது கடமை தான் சார்ந்திருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டிய அவன் செய்ய வேண்டிய கடமை, அந்த சமுதாயத்தை பலப்படுத்துவதற்கு, அந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு, அந்த சமுதாயத்தின் ஸ்திரத்தன்மையை ஒழுங்குபடுத்துவதற்கு அவன் செய்ய வேண்டிய கடமை மூன்றாவது கடமை. நான்காவது கடமை இந்த உலகத்திற்கும் உலகத்தில் இருக்கின்ற சர்வ சமூகங்களுக்கும் அவன் செய்ய வேண்டிய கடமை. இந்த நான்கு கடமைகளும் அவனுடைய கண் முன்னே எந்த நேரமும் இருக்க வேண்டும். நான் எந்த அளவு தூரம் என்னை கவனித்திருக்கிறேன், எனது குடும்பத்தை கவனித்திருக்கிறேன் என்று சிந்திப்பது போலவே அவன் தன்னுடைய சமூகம் பற்றியும் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே நீதியை, சமாதானத்தை, சகோதரத்துவத்தை, வளத்தை பெருக்குவதற்கு நான் என்ன கண்ட்ரிபியூஷன் செய்திருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல, அது ஒரு கேலி கூத்து அல்ல, அது ஒரு நீர்க்குமிழிதான். இருந்தாலும் அது நுணுக்கமாக விசாரிக்கப்பட இருக்கிறது. அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை அடைவதாக இருந்தால் லேசி மாஷான தியாகங்கள் செய்து அதனை அடைய முடியும் என்று குர்ஆனிலே சொல்லவில்லை. லட்சியத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். இன் அல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, சுவர்க்கம் இலேசாக அடையப்பெற முடியாது. சுவர்க்கம் மிகவும் பெருமதியானது, விசாலமானது, அதனுடைய இன்பங்கள் எல்லையற்ற இன்பங்கள். அவற்றை அடைவதாக இருந்தால் அதற்கேற்ப விலையை கொடுக்க வேண்டும். ஒரு கோடி ரூபாவும் பெருமதியான ஒரு வாகனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய் பணத்தை செலவழித்துத்தானே அந்த வாகனத்தை வாங்க வேண்டும். சின்ன சின்ன தியாகங்களை செய்துவிட்டு சுவர்க்கத்துக்கு போக முடியும் என்று நினைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஸில்அத்தல்லாஹி காலியா, அலா இன்ன ஸில்அத்தல்லாஹி ஹியல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய வியாபார பண்டம் உண்டிருக்கிறது, அதுதான் மிக பெருமதியான வியாபார பண்டம். அந்த வியாபார பண்டம் தான் சுவர்க்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ரவாஹு திருமிதி, திருமிதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்ந்த லட்சியங்களுக்காக வேண்டி வாழ வேண்டும், மிகப்பெரிய தியாகங்களை செய்ய வேண்டும். எனக்கும் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஏனைய படைப்பினங்களுக்கும் இடையிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது என்று அவன் சிந்திக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே பல கடமைகளை சுமந்திருக்கிறேன், என்னுடைய நேரங்களை விடவும் நான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கடமைகள் அதிகமாக இருக்கின்றன என்று ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். அல் வாஜிபாத் அக்சரு மினல் அவுகாத் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள். எங்களுக்கு இருக்கின்ற நேரத்தை விடவும் எங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு 5 நிமிஷம் எப்படி போனாலும் ஒரு 5 செகண்டை கூட ஒரு முஸ்லிம் வீணாக உலகத்திலே கழிக்க மாட்டான். அதனை அழகாக பிளான் பண்ணுவான். இந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு எந்த அளவு தூரம் பிரயோசனமாக இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்கு எந்த அளவு தூரம் பிரயோசனமாக இருக்கிறது, நான் சார்ந்திருக்கின்ற முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த அளவு தூரம் பிரயோசனமாக இருக்கிறது, இந்த உலகத்திலே இருக்கின்ற மனித சமுதாயத்திற்கு எந்த அளவு தூரம் பிரயோசனமாக கழிக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அல்லாஹு தஆலாவுடைய அந்த ஏற்பாட்டை பற்றி கடுமையாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்லி காட்டுகிறார், ஒரு மனிதன் தனக்காக வேண்டி மாத்திரம் வாழ்கின்றான் என்றால் அவனுடைய வாழ்க்கை அவன் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அவன் மௌத்தாகுவதோடு முடிவடைகிறது. தனக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் பிறக்கின்றான் ஒரு நாளிலே, இறக்கின்றான் ஒரு நாளிலே, அதனோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. ஆனால் ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கின்ற மற்ற மக்களுக்காக வேண்டி வாழ்கிறான், அவர்களுடைய சேம நலன் தான் தன்னுடைய சேம நலன், அவர்களுடைய துக்கம் என்னுடைய துக்கம், அவர்களுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம், அவர்களுடைய எழுச்சி என்னுடைய எழுச்சி, அல்லாஹ்வுடைய திருப்தி என்னுடைய திருப்தி என்று ஒரு பொது நலமியாக, செல்ஃபிஷாக இல்லை, அவன் ஒரு பொது நலமியாக வாழ்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் எப்போது ஆரம்பித்ததோ அன்று ஆரம்பிக்கிறது, இந்த உலகம் எப்போது அழிகிறதோ அன்றுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது என்று அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள். விசாலமான ஒரு வாழ்க்கை, அகலமான ஒரு வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, மனம் கமலும் ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு தன்னால் அனுப்பிரமாணமான அளவாவது தீங்கு விளையக்கூடாது என்ற அந்த எண்ணம், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பணத்தினால், என்னுடைய அதிகாரத்தினால், என்னுடைய செல்வாக்கினால் மனித சமுதாயத்தை வளர்ப்பதற்கும் போஷிப்பதற்கும் எதுவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நான் செய்வேன் என்ற மன தைரியமும் அதனை செயல்பாட்டில் காட்டுகின்ற நிலையும் இருக்குமாக இருந்தால் அதனை விடவும் ஒரு பாக்கியமான வாழ்க்கை எதுவாக இருக்க முடியும்? சிலர் இந்த உலகத்தில் இருந்து மறைந்து விட்டால் உலகத்து மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அவன் அழிந்து விட்டான், அவன் சாக வேண்டியவன் தான், அவன் இறக்க வேண்டியவன் தான், அவனால் உலகத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி அவனுக்கு பதுவா செய்வார்கள். இன்னும் சில மனிதர்கள் மௌத்தாகிவிட்டால் கதறி அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள், 2 கரங்களையும் வானத்துக்கு உயர்த்தி துவா செய்வார்கள், பேரிழப்பே என்று சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன செய்ய என்று புலம்புவார்கள், அவருடைய ஜனாசாவிலே லட்சக்கணக்கிலே ஒன்று சேர்ந்து அவருக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். இந்த 2 மனிதனுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? முதலாவது மனிதன் தனக்காக வேண்டி வாழ்ந்தவன், மற்றவர்களை தொந்தரவுபடுத்தி வாழ்ந்தவன், மற்றவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடியவன், தன்னை பற்றி மாத்திரம் சிந்தித்தவன். 2வது மனிதன் ஒரு மெழுகுவர்த்தியாக வாழ்ந்தவன், கலங்கரை விளக்கமாக வாழ்ந்தவன், தன்னையே உருக்கி இந்த சமுதாயத்துக்கு உரமாக அமைந்தவன், அவனுடைய பேச்சு, அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இந்த உலகத்து மாந்தர்களுக்கு அருளாக அமைந்தது. காரணம், அந்த மனிதன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் எனப்படக்கூடிய உலகத்தாருக்கே அருட்படையாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவன். அவன் போகுமிடமெல்லாம் மனிதர்களுக்கு பிரயோசனம் தான் கிடைத்துக் கொண்டிருக்கும். அவன் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பார்க்க மாட்டான், மிருகங்களை கூட இரக்கமாகத்தான் பார்ப்பான். காரணம், அவன் படித்திருக்கின்ற ஹதீஸ் அப்படிப்பட்ட ஹதீஸ். ஒரு நாய் ஒரு கிணத்தருகிலே இருந்து கொண்டு தண்ணீர் தாகத்தோடு தன்னுடைய நாக்கை வெளியே போட்டுக்கொண்டு அந்த நிலத்தை அது நக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது அங்கே வருகிறாள் ஒரு விபச்சாரம் செய்த பெண், தன்னுடைய காலில் இருக்கின்ற அந்த கால் உறையை அப்படியே ஒரு கயிற்றிலே கட்டி அந்த கிணத்துக்குள் அனுப்புகிறாள். அந்த சப்பாத்தை நனைக்கிறாள், அந்த சப்பாத்தை வெளியே எடுத்து அந்த நாயினுடைய வாயிலே பிழிந்து விடுகிறாள். அல்லாஹு தாலா அந்த பெண்ணுடைய விபச்சார குற்றத்தை மன்னித்ததாக கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருப்பான், அவன் மிருகங்களோடும் இரக்கமாக இருப்பான், அந்நியவர்களோடும் இரக்கமாக இருப்பான், முஸ்லீம்களோடும் இரக்கமாக இருப்பான். தன்னால் செய்ய முடியுமான உயர்ந்த பட்ச சேவைகளை இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அவன் ஒரு நாளும் தீமைகளுடைய திறவுகோளாக இருக்க மாட்டான், நன்மைகளுடைய திறவுகோளாக இருப்பான். அவனோடு பேசுவது கூட ஒரு இன்பமாக இருக்கும், அவனோடு பழகுவது கூட ஒரு பாக்கியமாக இருக்கும். அவனோடு இன்னும் பேச வேண்டுமே, அவனுக்கு பின்னால் இன்னும் நடந்து செல்ல வேண்டுமே என்ற ஒரு உணர்வை அவன் உலகத்திலே கொடுப்பான். அதற்காக வேண்டித்தான் அவனை இந்த உலகத்துக்கு அவனுடைய ரப்பு அனுப்பியிருக்கிறான். ருஸ்தும் எனப்படக்கூடிய பாரசீக தளபதி, அவருடைய அவையிலே ரபிஇபின் ஆமிர் எனப்படக்கூடிய ஒரு சஹாபி சென்று நிற்கிறார். ருஸ்தும் எனப்படக்கூடிய பாரசீக தளபதி கேட்கிறார், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு படையினராக இருக்கிறீர்களே, நீங்கள் ஏன், உங்களுடைய நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி நீங்கள் போராடுகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருப்பது உலகத்தின் நெருக்கடிகளிலிருந்து விசாரமான ஆகரத்தை நோக்கி மனித சமுதாயத்தை வெளியே கொண்டு வருவதற்கு. மின் வீக்கி துன்யா இலா சஅத்தில் ஆகரா வமின் ஜௌரில் அதியான் இலா அதிலில் இஸ்லாம். உலகத்திலே இருக்கின்ற அநீதி செய்யக்கூடியவர்களுடைய அநீதிகளிலிருந்து வெளியேற்றி மனித சமுதாயத்தின் இஸ்லாத்தின் நீதியின் பால் மனித சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அவர் மிக தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்.